ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சையோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, வேதத்தை நன்கு அறிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பு. இந்நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இன்றைய செய்தியின் கருத்துக்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நாம் அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். முதல் 2 வசனங்களிலே நாம் பார்த்தது போல, விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட முடியாது என்று யூதர்களான கிறிஸ்தவர்கள் புறஜாதியான மக்களிடத்திலே சொல்ல அங்கே வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டானது. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த இன்னும் சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். அப்போஸ்தலர் 15:3-4 வசனங்கள்.
அந்தப்படி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனந்திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களைக் கொண்டு செய்தவைகளை எல்லாம் அறிவித்தார்கள்.
பவுலும் பர்னபாவும் அந்தியோகியா திருச்சபையிலே தங்கள் ஊழியங்களை குறித்து அறிக்கை சமர்ப்பித்தது போல எருசலேம் திருச்சபையிலேயும் அறிக்கை சமர்ப்பிக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தோம், அங்கே கலாத்திய பகுதியில் இருந்த ஆண்களும் பெண்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். மோசேயின் பிரமாணத்தை குறித்து எதுவுமே அவர்களுக்கு தெரியாது, ஆனால் இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள் என்று கூறினார்கள். வசனம் 5.
அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள்.
நற்செய்தியோடு கூட இன்னும் சில காரியங்களை அவர்கள் இணைக்க விரும்பினார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நற்செய்தியோடு கூட நாம் எதையாவது சேர்க்க வேண்டும் என்று எண்ணுவோம் என்றால் அங்கே நற்செய்தி இருப்பதில்லை. அங்கே ஒரு சமயம் உருவாகிவிடுகிறது. அங்கே இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி இருக்கிறதில்லை. இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் வருவது விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே வர முடியும். நாம் ஒவ்வொருவருமே அவரிடத்திலே விசுவாசத்தோடு தான் வர வேண்டும். வேறு எந்த ஒரு செயலையும் செய்து கொண்டு அவரிடத்திலே வர முடியாது. யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு கூறியிருக்கிறார். தேவனை விட்டு தூரம் போன உலகத்தை பார்த்து தேவன் கேட்கும் ஒரே ஒரு கேள்வி, உனக்காக மரித்த என்னுடைய ஒரே குமாரனை குறித்து நீ என்ன செய்கிறாய்? நீ ஒரு நல்ல பையனாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ ஒழுங்காக ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறதில்லை. இப்படிப்பட்ட வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து வரவில்லை. தேவன் கூறுவதெல்லாம், என்னுடைய ஒரே குமாரன் உனக்காக மரித்து விட்டார், அதற்கு பதிலாக நீ அவருக்கு என்ன செய்கிறாய்? இந்த கேள்விக்கான பதிலே உங்களுடைய நித்தியத்தை, நீங்கள் எங்கே கழிக்கப் போகிறீர்கள் என்பதை நிர்ணயிக்கிறதாயிருக்கிறது. அன்பின் அடிப்படையிலே அதற்கு பதில் கொடுக்கும் பொழுது நாம் தேவனை ஆவியோடும் கருத்தோடும் நித்திய நித்தியமாய் ஆராதிக்கும் கிருபையை பெற்றுக் கொள்வோம். ஆம், இதுதான் அங்கே எருசலேம் ஆலோசனை சங்கத்திலேயும் விவாதிக்கப்பட்டது. பாருங்கள் வசனம் 6.
அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள்.
இப்பொழுது இந்த ஆலோசனை குழு ஒரு தீர்மானம் செய்யப்போகிறது. அப்போஸ்தலரும் மூப்பர்களும் இதை குறித்து தெளிவான தீர்மானம் எடுக்க கூடி வந்திருந்தார்கள். இது கொஞ்சம் காரசாரமான வாக்குவாதமும் தர்க்கமும் தான். இங்கே தெளிவான ஒரு தீர்மானம் செய்யப்பட வேண்டும். இப்பொழுது சீமோன் பேதுருவே தனது கருத்தை தெளிவாக கூறுகிறார். கவனியுங்கள், அப்போஸ்தலர் 15:7 வசனம்.
மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார்.
இவ்வளவு நேரம் பலர் பல காரியங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் பேதுரு எழுந்து நின்று பேசுகிறார். இது பேதுரு செய்யும் புதிய ஒரு தீர்மானம் அல்ல. எல்லாருடைய வார்த்தைகளையும் கேட்ட அவர் இப்பொழுது தொகுத்து கூறுகிறார். ஏனென்றால் ஏற்கனவே கொர்நேலியுவின் மனம் திரும்புதலிலே இப்படிப்பட்ட சத்தியத்திற்கான கொள்கை எது என்பதை அவர் அறிந்து கொண்டு விட்டார். முதலாவதாக கர்த்தர் கொர்நேலியு வீட்டிற்கு அவரை அனுப்பும் பொழுதே பதஷ்டத்தோடுதான் இருந்தார். நியாயப்பிரமாணம் இல்லாத ஒரு வீட்டிற்குள்ளே போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக கர்த்தர் கூறினார். அந்த ஜனங்கள் விருத்த சேதனம் பெற்றவர்கள் இல்லை, மோசேயின் பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களும் இல்லை. என்றாலும் அவர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். சீமோன் பேதுருவின் ஆலோசனையை மற்றவர்கள் கேட்டார்கள். ஏனென்றால் அவர் முழுக்க முழுக்க ஒரு யூதனாய் இருந்தார். இப்பொழுது அவர் கூறும் சாட்சி என்ன? அவருடைய சொந்த வாயின் மூலமாகவே புறஜாதி மக்கள் சுவிசேஷத்தை கேட்டார்கள், விசுவாசித்தார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களா? ஆம், அவர்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டார்கள். முதலாவது, பேதுருவே எதையும் சாப்பிடுகிறவர்களும் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டியவராய் இருந்தார். நாம் ஓய்வு நாளை எப்படி கடைபிடிக்கிறோம் என்பதை குறித்தோ வேறு எந்த ஒரு பழக்க வழக்கத்தை குறித்தோ ரட்சிப்பு சார்ந்ததில்லை. இதை பேதுரு அறிந்திருந்தார். ரட்சிப்பு என்பது கிருபையினாலே விசுவாசத்தின் மூலமாகவே கிடைக்கிறது. மற்ற காரியங்களை செய்வதை குறித்து நாமே தெரிந்து கொள்ள சுயாதீனம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலர் 15:8-9 வசனங்கள்.
இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார்.
நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்ததினாலே தேவன் அவருடைய இருதயத்தை சுத்திகரித்தார் என்றா பேதுரு சொன்னார்? இல்லை. ஏதாவது சடங்காச்சாரத்தின் வழியாக செல்ல வேண்டும் என்று சொன்னாரா? இல்லை. ஒரு திருச்சபையின் அங்கமாய் சேர வேண்டும் என்று சொன்னாரா? அதுவும் இல்லை. விசுவாசமே முக்கியமான காரியம். நான் கொர்நேலியுவின் வீட்டிற்கு சென்றேன், சுவிசேஷத்தின் அடிப்படை சத்தியங்களை சொன்னேன். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே வந்தார். எப்படி எருசலேமிலே வந்தாரோ அதுபோலவே அங்கேயும் வந்தார் என்பதைத்தான் சொல்லுகிறார். அருமையானவர்களே, எப்பொழுதுமே இதுதான் ரட்சிப்பின் வழிமுறை. விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே ஒருவர் ரட்சிக்கப்பட முடியும். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக வேறு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாம் ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இப்பொழுது தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பதெல்லாம் அவருடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. அப்போஸ்தலர் 15:10
இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன்.
பேதுரு இங்கே மிகப்பெரிய உண்மையை தெளிவாக சொல்கிறார். அவர்கள் பிதாக்களாலும் கற்பனையை கை கொள்ள முடியவில்லை, தங்களாலும் அதை கை கொள்ள முடியவில்லை. கற்பனையை கை கொள்வதனாலே யாரையும் தேவன் ரட்சிக்கவில்லை. ஏன் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை காத்துக்கொண்ட ஒருவரும் இல்லை. எனவே தேவன் ஒரே ஒரு வழிமுறையிலேதான் மனிதனை ரட்சிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மேலும் உயிர்த்தெழுதலின் மேலும் விசுவாசம் வைக்கும் மனிதனையே அவர் ரட்சிக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் முன்னதாக மக்கள் தேவனிடத்திலே பலியை கொண்டு வந்தார்கள். விசுவாசத்தோடுதான் அந்த பலியை கொண்டு வந்தார்கள். தனது பாவத்தை போக்க அந்த ஆட்டுக்குட்டி போதுமானதல்ல என்பதை ஆபேல் அறிந்திருந்தான். தனது தாயினிடத்திலே சொல்லப்பட்ட ஒரு வித்தைத்தான் இந்த ஆட்டுக்குட்டி சுட்டி காட்டுகிறது என்பதை அறிந்திருந்தான். ஆதியாகமம் 3:15 இதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபேல் அதை விசுவாசித்தான். ஆபேல் தேவனை விசுவாசித்தான். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டான். எனவேதான் பேதுரு மிக தெளிவாக நாம் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது என்பதை சொல்லுகிறார். 10 கற்பனைகளின்படி நான் நடக்கிறேன் என்றும் மலை பிரசங்கத்தின்படி நான் வாழுகிறேன் என்றும் யாராவது சொல்வார்கள் என்றால் அது மாய்மாலுமே. நாம் தேவனுடைய சட்டங்களையும் திட்டங்களையும் கை கொள்ள முடியாதவர்கள் என்பதை ஏன் ஒத்துக்கொள்ளக்கூடாது? நம்முடைய பாவ நிலைமையிலேயே ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, உம்முடைய வழிகளின்படி என்னாலே நடக்க முடியவில்லை, எனக்கு அதிலே பலன் இல்லை, இயேசுவையே என்னுடைய இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினால் அவர் ஏற்றுக்கொள்ளுவார். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று கூறியிருக்கிறார். இவ்வாறாகத்தான் நான் தேவனிடத்திலே வந்தேன். நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிற ஒவ்வொருவரும் இவ்வண்ணமாகத்தான் கர்த்தரிடத்திலே வந்திருக்கிறார்கள். தர்சு பட்டணத்து சவுலும் இவ்வாறுதான் கர்த்தரண்டை வந்தார். எத்தியோப்பியாவிலிருந்து வந்த அந்த மந்திரியும் அப்படியே இயேசுவை விசுவாசித்தான். கிறிஸ்துவண்டை வரும் ஒவ்வொருவருமே இவ்வண்ணமாகவே வர வேண்டும். இப்பொழுது அப்போஸ்தலர் 15:11 பார்ப்போம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான்.
பேதுரு மிக தெளிவாக காரியங்களை சொல்லுகிறார். புறஜாதி மக்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்களோ அதே போலத்தான் யூத மக்களும் ரட்சிக்கப்படுகிறார்கள். நான் யூத சமயத்தை பின்பற்றினபடியினாலே நான் ரட்சிக்கப்படவில்லை, தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தின் மூலமாகவே ரட்சிக்கப்பட்டேன் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இப்பொழுது அங்கே அமைதி காணப்பட்ட பொழுது பவுலும் பர்னபாவும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதி மக்கள் மத்தியிலே செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் விவரித்து சொல்கிறார்கள். அடுத்ததாக பேசும்படியாக இங்கே எழும்புவது யாக்கோபு. இந்த யாக்கோபு யோவானின் சகோதரனாய யாக்கோபு அல்ல. ஏற்கனவே அப்போஸ்தலர் 12:2 நாம் பார்த்தது போல யோவானுடைய சகோதரனாய் யாக்கோபு ஏரோதினாலே கொலை செய்யப்பட்டு விட்டான். அப்படி என்றால் இந்த யாக்கோபு யார் என்ற கேள்வி எழும்பலாம். அது மட்டுமல்ல, இந்த யாக்கோபு எருசலேம் திருச்சபையின் தலைவரானார் என்றும் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12:17 பார்க்கும்பொழுது அவரை தலைவர்களிலே ஒருவராக பேதுரு குறிப்பிடுகிறார். இது அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபாயிருக்கலாம். மத்தேயு 10:3 பார்ப்பது போல இவரும் சீஷர்களிலே ஒருவர். ஆனால் திருச்சபை பாரம்பரியம் என்ன சொல்கிறது என்றால் இது இயேசுவின் சகோதரனான யாக்கோபு என்று சொல்கிறார்கள். இவரை குறித்து மத்தேயு 13:55 நமக்கு ஒரு குறிப்பு உண்டு. இந்த யாக்கோபே யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தையும் எழுதினார் என்று கூறப்படுகிறது. மற்றொரு காரியத்தையும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தை நாம் முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நிருபங்களோடு சேர்த்துத்தான் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக கலாத்தியர் நிருபத்தை குறித்து நான் கூறினேன். அப்போஸ்தலர் 13:14 பார்க்கும்பொழுது அந்த கலாத்தியர் நிருபத்தை நாம் கற்றுக்கொள்வது சிறந்தது. இப்பொழுது அப்போஸ்தலர் 15:16 நாம் படிக்கும்பொழுது யாக்கோபு நிருபத்தை நாம் கற்றுக்கொள்வது நல்லது. எருசலேமின் அந்த ஆலோசனைக் குழுவிலே நடைபெற்ற காரியங்களை தொகுத்து யாக்கோபு கூறப்போகிறார். எதிர்காலத்திற்கான தேவனுடைய திட்டத்தை அவர் கூறப்போகிறார். பெந்தேகோஸ்தே நாளன்று திருச்சபை உருவானது. இருந்தாலும் அது குழந்தை பருவத்திலேயே இருக்கிறது. இன்றும் திருச்சபையிலே உள்ள சிலர் தாங்கள் கிருபையின் காலத்திலே இருக்கிறோம் என்பதை அறியவில்லை. எனவே இந்த புதிய காலகட்டத்திலே இருக்கிறவர்களை குறித்து நாம் குறை சொல்ல வேண்டியதில்லை. பாருங்கள் அப்போஸ்தலர் 15:13.
அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள்.
அங்கே சீமோன் பேதுரு பேசிய பின்னர் பவுலும் பர்னபாவும் ஊழிய அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள். பின்னர் அங்கே அமைதி உண்டாயிற்று. ஏனென்றால் யாரும் சொல்வதற்கு எதுவும் இல்லை. பவுலும் பர்னபாவும் சொன்ன புறஜாதி மக்களின் மனந்திருமுதல் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் யூத வழிமுறை அவசியம் என்று சொன்ன மனிதர்களை வாயடைத்தது. அப்பொழுது யாக்கோபு எழுந்து அந்த கூட்டத்தோடு பேச துவங்குகிறார். சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள் என்று அவர் சொல்வதற்கு காரணம், நான் சொல்வதை நன்றாக கவனிங்கள், இது முக்கியமானது என்பதை போல பேசுகிறார். அப்படியென்றால் அவர் சொல்வதை நானும் நீங்களும் கூட கவனமாக கேட்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் சொல்வதை கேட்பதற்கு நாம் அதிகமாக நேரம் கொடுக்க வேண்டும். குறைவாக பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது நாம் கவனிப்போம். அப்போஸ்தலர் 15:14.
தேவன் புறஜாதிகளினின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே.
இப்பொழுது யாக்கோபு முழுமையாக பேதுருவோடு கூட ஒத்தவராயிருக்கிறார். இது இன்றைய உலகத்திற்கு தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. தேவன் இந்த உலகம் முழுவதையும் ரட்சிக்கிறாரா? இல்லை. அவர் அவருடைய ராஜ்யத்தை வருவிக்கிறாரா? இல்லை. அப்படியென்றால் தேவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இப்பொழுது அவர் புறஜாதி மக்களை சந்தித்து அவருடைய நாமத்திற்கென்று ஒரு கூட்ட மக்களை சேகரிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம் இல்லையா, அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக எல்லா மொழி பேசுகிற மக்களும் எல்லா தேசங்களிலிருந்தும் கூடி நிற்பார்கள். கர்த்தருடைய வார்த்தையானது உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் கடந்து செல்ல வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு எதிர்ப்பு இருக்கும். திருச்சபைக்குள்ளேயும் வசனத்தை புரட்டுகிறவர்கள் இருப்பார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையானது உலகத்தின் கடைசி வரை கடந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் தேவன் தம்முடைய பெயருக்காக ஒரு கூட்ட மக்களை கூட்டிச் சேர்க்கிறார். இந்த காரணத்தினாலேயே கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதை குறித்து நாங்கள் உற்சாகமுள்ளவர்களாயிருக்கிறோம். இப்பொழுதும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மொழி பேசுகிற மக்கள் மத்தியிலேயும் ஒவ்வொரு நிறமுள்ள மக்கள் மத்தியிலேயும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்கிறது. அநேக மக்களுக்கு வானொலி மூலமாக முதலாவது வசனம் கடந்து செல்கிறது. பின்னர் நேரடியாக போய் சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. சரி, இப்படி கர்த்தருடைய வார்த்தை அனுப்பப்படும் பொழுது அந்த வார்த்தையை கொண்டு அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பெயருக்கென்று ஒரு கூட்ட மக்களை அழைத்து எடுக்கிறார். கேட்கிற எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஆனால் அப்படி அவருடைய சத்தியத்தை கேட்கிறவர்கள் மத்தியிலே தேவன் ஒரு கூட்ட மக்களை அழைக்கிறார். இப்பொழுது 14 வசனத்தை உங்கள் வேத புத்தகத்திலே நீங்கள் கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ரட்சிப்பை குறித்து மற்றவர்களுக்கு சொல்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். அவருடைய திட்டத்திலே தேவன் நமக்கும் ஒரு பங்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்போஸ்தலர் 15:15 வசனத்தை பாருங்கள்.
அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது.
அருமையானவர்களே, இந்த புதிய காலகட்டம் பழைய ஏற்பாட்டிற்கு எதிரடையானது என்றா எண்ணுகிறீர்கள்? இல்லை, தீர்க்க தரிசன வாக்கியங்கள் இதற்கு ஒத்துதான் இருக்கிறது. இப்பொழுது யாக்கோபு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தை சுட்டிக்காட்டுகிறார். ஆமோஸ் 9:11-12 வசனங்களை அவர் கூறுகிறார். அங்கே அந்நாளிலே என்று கூறப்படுவது அந்த குறிப்பிட்ட நாட்களிலே. இதன் பொருள் என்ன? தேவன் தம்முடைய நாமத்திற்கென்று ஒரு கூட்ட மக்களை அழைத்த பிறகு இப்பொழுது தனி மனிதர்களை அவருடைய நாமத்திற்காக தேவன் அழைக்கிறார். அவர்கள் திருச்சபையின் ஒரு பகுதியாகிறார்கள். ஒரு நாள் வரும், அப்பொழுது தேவன் தம்முடைய திருச்சபையை இந்த உலகத்தை விட்டு எடுத்துக் கொள்வார். இதைத்தான் எடுத்துக் கொள்ளுதல் அல்லது ரகசிய வருகை என்று நாம் சொல்லுகிறோம். இனி இந்த உலகத்திலே தேவன் நடத்தப்போகிற காரியம் அதுதான். இதற்கு பின்பு என்று 17 வசனத்திலே நாம் பார்க்கிற காரியம் அந்த காரியம்தான். பாருங்கள் அப்போஸ்தலர் 15:16-17 வசனங்கள்.
எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய்ப்போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது.
தாவீதின் கூடாரம் விழுந்துவிட்டது. தாவீதின் வம்சத்திலே இப்பொழுது யாரும் இல்லை. தாவீதின் வம்சத்திலே வரப்போகிற ராஜா இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கிறார். ஆனால் தேவன் அதை மீண்டுமாக கட்டப்போகிறார். இயேசு கிறிஸ்துவை திரும்ப அனுப்பப் போகிறார். தேவன் அதைத்தான் தனது குமாரனிடத்திலே சொன்னார். பாருங்கள் எபிரேயர் 1:13. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாயிலும் அவர் சொன்னதுண்டா? தேவன் அவருடைய எல்லா எதிரிகளையும் அவருடைய பாதத்திற்கடியிலே போட போகிறார். ஒரு குறிப்பிட்ட நாளிலே எல்லா கலகங்களும் அடக்கப்பட போகிறது. இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் திரும்ப அனுப்பும் வரைக்கும் பரிசுத்தாவியானவர் என்ன சொல்கிறார்? சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். தேவனுடைய திட்டம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உலகத்திலிருந்து தன்னுடைய நாமத்திற்காக ஒரு கூட்ட மக்களை அவர் தெரிந்து கொள்கிறார். இந்த உலகத்தை குறித்த அவருடைய அடுத்த நடவடிக்கை என்னவென்றால், தாவீதின் ராஜா வருவார். இஸ்ரவேலின் மேலே இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை மீண்டுமாக இந்த உலகத்திலே நடத்தப்பட போகிறது. இப்பொழுது புறஜாதி மக்களிலிருந்து அவர் தனக்கென்று ஒரு கூட்ட மக்களை தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். என்றாலும் அந்த ஒரு நாளிலே பெருங்கூட்ட மக்கள் அவரிடத்திலே திரும்புவார்கள். அவர்களே அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட சகல ஜாதியாரும் கர்த்தரை தேடுவார்கள் அல்லவா? அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். இது தேவனுடைய திட்டத்திலே மூன்றாவது நடவடிக்கை. அப்போஸ்தலர் 15:18 வசனம்.
உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது.
இப்பொழுது தெளிவான ஒரு தீர்மானத்தை யாக்கோபு சொல்லுகிறார். கவனியங்கள் அப்போஸ்தலர் 15:19-20 வசனங்கள்.
ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணல் ஆகாதென்றும் விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் இரத்தத்திற்கும் விலகியிருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானிக்கிறேன்.
இங்கே செய்யப்படும் தீர்மானம் என்ன? புறஜாதியாரில் கர்த்தரிடத்திலே திரும்பியவர்கள் மோசேயின் பிரமாணத்திற்கு கீழே வைக்கப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் சில காரியங்களிலே புறஜாதியார் கவனமாயிருக்க வேண்டும். விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் அவர்கள் விலகியிருக்க வேண்டும். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை குறித்த விபரத்தை நாம் 1 கொரிந்தியரிலே பார்க்கலாம். அந்நாட்களிலே கொரிந்த பட்டணத்தை போன்ற பட்டணங்களிலே தங்களுடைய சிறந்த மிருகத்தை தங்கள் தேவனுக்கென்று பலியிடுவார்கள். ஆனால் அதன் மாம்சத்தை கொண்டு போய் நல்ல கடையிலே விற்றுவிடுவார்கள். எனவே சிறப்பான இறைச்சி வாங்குவதற்கு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட மிருகங்களே கிடைக்கக்கூடியதாயிருந்தது. புறஜாதியார் இதை குறித்து எந்த விதத்திலையும் பாதிக்கப்படவில்லை. ஏனென்றால் எப்பொழுதுமே அந்த கடைகளிலே அவர்கள் இறைச்சி வாங்குகிறவர்களாயிருந்தார்கள். ஆனால் ஒரு யூத விசுவாசி இங்கே போய் இறைச்சி வாங்குகிறதில்லை. அது அவனுக்கு தவறுதலாக தெரியும். எனவே ஒரு புறஜாதியான விசுவாசி ஒரு யூத விசுவாசியை வீட்டிற்கு உணவுக்காக அழைத்தால் அந்த யூத விசுவாசி அதை சாப்பிடுவதை குறித்து கலக்கமடைவான். எனவே இங்கே யாக்கோபு சொல்வது என்னவென்றால், யூத விசுவாசிகளுக்கு இடையூறாய் இருக்கும்படியான காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டாம் என்கிறார். அதுபோலவே வேசித்தனத்திற்கும் விலை இருக்க வேண்டும் என்கிறார். ஏன் இந்த இடத்திலே இது குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் பின்னணியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புறஜாதி மக்கள் மத்தியிலே மனசாட்சியானது மிகவும் மழுங்கி போயிருந்தபடினாலே வேசித்தனம் மிக சாதாரணமான ஒரு வாழ்க்கை முறையாய் இருந்திருக்கிறது. சொல்லப்போனால் அவர்கள் தொழுது கொள்ளும், அவர்கள் ஆராதிக்கும் அந்த பழக்க வழக்கங்களின் ஒரு பகுதியாகவே வேசித்தனம் இருந்திருக்கிறது. எனவே கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக் கொள்கிறவர்கள் வேசித்தன பழக்க வழக்கங்களிலிருந்தும் விடுதலை பெற வேண்டும். ஆனால் இன்றைய சமுதாயம் பல வகைகளிலே பின்னோக்கி செல்கிறதாயிருக்கிறது. குறிப்பாக ஒழுக்கமற்ற வாழ்க்கை முறை படித்த மக்கள் மத்தியிலேயும் அறிவு பெற்றோர்கள் மத்தியிலேயும் மிக சாதாரணமானதாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 15:22 பாருங்கள்.
அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது. அவர்கள் யாரென்றால் சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்று மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே.
யாக்கோபு சொன்ன காரியங்களை நாம் ஒருமுறை கூட சிந்திக்க வேண்டும். தீர்க்கதரிசிகளுடைய திட்டங்களுக்குள்ளே திருச்சபையை அவர் வைக்கிறார். தேவன் புறஜாதியார் மத்தியிலே தன்னுடைய பெயருக்கென்று ஒரு கூட்ட மக்களை தேர்ந்தெடுக்கிறார். பின்னர் தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். முதலாவதாக இதற்கு பின்பு என்று நாம் 17 பார்க்கிற காரியம், திருச்சபையானது உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னர். நான் திரும்பி வந்து என்று சொல்லப்படுவது வெளிப்படுத்தின விசேஷம் 19 சொல்லப்பட்டிருக்கிற இயேசுவின் 2வது வருகையை குறிக்கிறது. அடுத்ததாக விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து என்று சொல்லும்பொழுது இப்பொழுது உண்மையாகவே தாவீதின் கூடாரம் விழுந்துதான் கிடக்கிறது. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்பொழுது கர்த்தரை தேடும் ஒரு காரியம் மக்களுக்குள்ளே காணப்படும். அப்பொழுதும் மக்கள் கர்த்தரை கருத்தோடு தேடுவார்கள். நான்காவதாக அந்நாளிலே இந்த ஆமோஸ் 9:12 நாம் பார்க்கிறது போல எல்லா ஜாதிகளும் தேவனுடைய ராஜ்யத்திலே இருப்பார்கள். நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு வேறுபாடு 14 சொல்லும்பொழுது புறஜாதிகளை நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படிக்கு என்று சொல்லுகிறார். 16 மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு என்று குறிப்பிட்டிருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தரை தேடுகிற எந்த ஒரு மனிதனும் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படிக்கு விசுவாசத்தோடு அவரண்டை வரும் எவரையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவராகவே அவர் இருக்கிறார். யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை, அவரை விசுவாசிப்பதே முக்கியமானது. இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காக மரித்தார் என்பதை நீங்கள் விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக் கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அவருடைய பிள்ளைகள். ஒருவேளை இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் நான் கடவுளுடைய பிள்ளையா இல்லையா என்பதை குறித்த சந்தேகத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லுவீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய மீட்பிற்காக, உங்களுடைய ரட்சிப்பிற்காக எதையுமே நீங்கள் செய்ய முடியாது என்பதை ஒத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்ததை ஏற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவே, என்னுடைய பாவத்திற்காகவும் நீர் சிலுவையிலே மரித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் என்னையும் உம்முடைய நீதியினாலே நீதிமானாக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அவரே உங்களையும் தம்முடைய தூய ஆவியினாலே நிரப்பி பூரணமாய் அவருடைய பிள்ளையாக வழி நடத்துவார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மீகா 6:8. மீகா 6:8.